வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மீனவர்கள் நலன் குறித்து இலங்கை பிரதமர் டாக்டர் ஹரிணி அமரசூர்யாவுடன் விரிவாக விவாதித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை மறுதேதி குறிப்பிடாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜோஹர் கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மீனவர்கள் நலன் குறித்து இலங்கை பிரதமர் டாக்டர் ஹரிணி அமரசூர்யாவுடன் விரிவாக விவாதித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இலங்கை பிரதமருடன் பேச்சு நடத்திய பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். கல்வி, தொழில்நுட்பம், புத்தொழில் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுக்களின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சரக்கு போக்குவரத்திற்கான செலவினங்கள் குறைந்து வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சரக்கு போக்குவரத்திற்கான செலவினங்கள் நடப்பாண்டு இறுதிக்குள் ஒற்றை இலக்கமாக குறையும் என்று தெரிவித்தார். ஏற்றுமதியை அதிகரிக்க இது உதவிடும் என்றும் அவர் கூறினார். மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். விவசாயிகள் நலனுக்கான 2 புதிய திட்டங்களின் செயலாக்கம் குறித்து மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொண்டார். தானிய உற்பத்தி வேளாண் மேம்பாட்டுத் திட்டம், பருப்பு உற்பத்தியில் சுயசார்பு இயக்கம் ஆகியவை குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு அமைச்சர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தினார். இந்த திட்ட செயலாக்கத்தில் தொடர்புடைய 11 துறைகளின் அமைச்சர்கள் இதில் பங்கேற்றனர். தமிழக சட்டப்பேரவை மறுதேதி குறிப்பிடாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கிய இந்த கூட்டத்தொடரில் நடப்பு நிதியாண்டின் கூடுதல் செலவினங்களுக்கான துணை மதிப்பீடுகள் நிறைவேற்றப்பட்டன. 16 மசோதாக்களும் இதில் நிறைவேற்றப்பட்டன. மக்களின் பிரச்சினைகளுக்கு அஇஅதிமுக எப்போதும் குரல் கொடுத்து வருவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அஇஅதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கரூர் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவின் முக்கிய ஆவணங்கள் எரிக்கப்பட்டுள்ளதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில், விசாரணை முடியும் முன்னரே வழக்கு தொடர்பான ஆவணங்களை எரிப்பதற்கு அனுமதி அளித்தது யார் என்று வினவியுள்ளார். இந்த சம்பவத்தில் திமுக அரசு எதையோ மறைக்க முயற்சிப்பதையே இது எடுத்துக்காட்டுவதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு திமுக அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-ல் 5%-ஆக குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5%-ஆக குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர் மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும், டெல்டா மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும், நீலகிரி முதல் தென்காசி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை 18ஆம் தேதி அன்று நீலகிரி முதல் தேனி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடைமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது.
அரபிக்கடல் பகுதியில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் திரு செந்தாமரை கண்ணன் கூறினார்.
தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக நாளை 18ஆம் தேதி கேரள கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும்.
தீபாவளி பண்டிகையை ஒட்டி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் இன்று நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் 5 கோடி ரூபாய் அளவிற்கு விற்பனை நடைபெற்றது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
இந்த வார ஆட்டுச்சந்தை தீபாவளியை முன்னிட்டு ஏராளமான ஆடுகள் விற்பனைக்கு வந்தன. தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் இருந்தும் செஞ்சி மலைப்பகுதியில் மேய்ச்சலுக்காக விடப்படும் ஆடுகளும் விற்பனைக்கு வந்தன. அதிகாலை முதல் துவங்கிய இந்த ஆட்டுச்சந்தை குறைந்தபட்ச விலையாக 5000 முதல் அதிகபட்ச விலையாக 35000 வரை ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டன. ஆட்டின் தரத்திற்கு எடைக்கும் ஏற்ப போல் விலைகள் வெள்ளாடுகள் அதிகமான விலைக்கும் செம்மறி ஆடுகள் அதைவிட குறைவான விலைக்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஏராளமான வியாபாரிகள் தீபாவளியை முன்னிட்டு ஆடுகள் வாங்கியதால் ₹5 கோடி வரை ஆடுகள் இந்த சந்தையில் விற்பனை செய்யப்பட்டது. இதனால் விற்பனை செய்த வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
கோவை மாவட்டம் மலைப்பகுதிகளில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த காட்டு யானை இன்று பிடிபட்டது. இதன் காரணமாக தொண்டாமுத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி மலையடிவார கிராமங்களில் யானை மற்றும் சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் நடமாட்டம் அதிக அளவில் இருக்கிறது. முக்கியமாக நரசிபுரம், கெம்பனூர், தொண்டாமுத்தூர், மருதமலை மற்றும் தடாகம் சுற்றுவட்டாரத்தில் ஒரு ரோலக்ஸ் ஆண் காட்டு யானை ஊருக்குள் அடிக்கடி வந்து கொண்டிருந்தது. விளைநிலங்கள் மற்றும் வீடுகளை சேதப்படுத்துவதுடன் அவ்வப்போது மனிதர்களையும் தாக்கிக் கொள்வதாக புகார் எழுந்தது. இதையடுத்து கபில்தேவ், சின்னத்தம்பி, வசீம் மற்றும் பொம்மன் ஆகிய 4 கும்கி யானைகள் உதவியுடன் தொண்டாமுத்தூர் இச்சிக்குழி அருகே முதன்மை தலைமை வன பாதுகாவலர் வெங்கடேசன் மேற்பார்வையில் கால்நடை மருத்துவர்கள் கலைவாணன் தலைமையில் மருத்துவர்கள் ராஜேஷ் மற்றும் வெண்ணிலா குழுவினர் ரோலக்ஸ் காட்டு யானைக்கு மயக்க ஊசி செலுத்தினர். நீண்ட நாள் விவசாயிகளை அச்சுறுத்தி வந்த ரோலக்ஸ் காட்டு யானை பிடிபட்டதை அடுத்து தொண்டாமுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் நிம்மதியடைந்துள்ளனர். கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் வெற்றி பெற்றவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி இன்று வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மேயர் திருமதி பிரியா தலைமையில் இன்று நடைபெற்றது. தீபாவளி பண்டிகையொட்டி சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 18,000-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். ஜோஹர் கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா இன்று 2-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. குர்ஜோத் சிங் மற்றும் ரோசன் குஜூர் தலா 1 கோல் அடித்தனர். உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 13-15, 15-9, 15-10 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் சகி மட்சுமோட்டோவை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஜொராவர் சிங் சந்து இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கிரீஸின் ஏதன்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்றில் பெற்ற கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் அவர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜினான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போசேல், சீனாவின் ஜெங் உஷுவாங் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவின் கன்சுவுக்கு எதிரான 3வது ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 7-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை இந்தியா 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் கைப்பற்றி முன்னிலை பெற்றுள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆலாப் மிஸ்ரா கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மீனவர்கள் நலன் குறித்து இலங்கை பிரதமர் டாக்டர் ஹரிணி அமரசூர்யாவுடன் விரிவாக விவாதித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜோஹர் கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.